ஒன்று எதுலையும் பிறவி இல்லாம இருக்கிறதுனால வாசஸ்பதி ரயோனிஜகா அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது த்ரிதாமா. சாமா அப்படின்னா சாமவேதத்துல இருக்கிற மந்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு சாமான்னு பேர். ருக்வேதத்துல இருக்கிற மந்திரம் தான் சாமவேதத்துல இருக்கு. ஒரு 50-55 மந்திரங்களை தவிர அதுதான் புதுசா இருக்கு. மீதி எல்லாமே ருக்வேதத்துல இருக்கிற மந்திரங்கள் தான். ஆனா அந்த மந்திரங்களை அவ வேற பாட்டுல பாடுவா. ருக்வேதிகள் அத ஸ்வரத்தோட உதாத்த அனுதாத்த ஸ்வரிதங்கள் அப்படிங்கிற அந்த ஸ்வரத்துலதான் அவ சொல்லுவா. அத பாட்டா பாடுவா. இந்த பாட்டா பாடும் பொழுது சில ஸ்தோபாட்சரங்களை நடுவுல சேர்த்துப்பா. ஆ ஊ ஆ இப்படி எல்லாம் சேர்த்துப்பா. அதெல்லாம் இருக்குமே ஆனால் அதோட சேர்ந்து பாடுறதுங்கிறதுக்கு சாமான்னு பேரு. சாமானாலே நல்லதுன்னு அர்த்தம். சாமாங்கிற பதத்துக்கு நல்லது குசலம் அப்படிங்கிற அர்த்தம்னு சாந்தோக்கிய உபநிடத்துல சொல்லியிருக்க. அப்படி அந்த சாமாக்களுக்குள்ள மூன்று சாமா ஸ்வரூபமா பகவான் இருக்க. அது என்ன மூன்று சாமாக்கள் அப்படின்னு கேட்ட, தேவவிரதம்னு பேரா இந்த மூணு சாமாக்களுக்கு மட்டும். அதனால தேவவிரதாக்கியமா இருக்கக்கூடியதான மூன்று சாமாக்கள்னால அவர் போற்றப்படுகிறார். அந்த சாமஸ்வரூபமா இருக்கிறதுனால அதுக்கு சாமா திரிசாமான்னு பேர். அது என்னென்ன சாமாக்கள்? பிருஹத் சாமா, ரதந்தர சாமா, வாமதேவிய சாமா அப்படின்னு சாமாக்களுக்குள்ள இது ரொம்ப விசேஷமான சாமாக்கள். இந்த சாமஸ்வரூபமாக பகவான் இருக்கார். வேதானாம் சாமவேதோஸ்மின்னு வேற பகவான் சொல்லிட்டு இருக்கார். அம்பாளையும் சாமகான பிரியேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சாமகானத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் இருக்கு? அது கேட்ட மாத்திரத்தினாலேயே மனுஷாளுக்கு க்ஷேமம் உண்டாகிறது. ஆகையால் சாமானது ரொம்ப கஷ்டம், அத்தியனம் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது சுவாமஸ்வரூபமாக பகவான் இருந்துட்டு இருக்கார். நாம் இப்ப பார்க்கக்கூடியதான கர்நாடக சங்கீதம்னு சொல்றோமோ இல்லையா, இதெல்லாம் அந்த சாமவேதத்தினுடைய ஒரு அங்கம் தான். அதுல இருந்து வந்ததுதான் இத்தனை சாம இத்தனை சங்கீதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நம்ம நாட்டில் தான் விசேஷமா இருக்கு. வெளியூர்ல போனேன்ல வெஸ்டர்ன் மியூசிக், 20 வருஷம் ஆனாலும் அவன் முன்னால ஒரு பேப்பரை வச்சுட்டு அதான் வச்சுட்டு இருப்பான். அவளுக்கு தனியா மனோதர்மம்ங்கிறது கிடையாது. நம்ம இதுல அந்த ராக ஆலாபனத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்வர கல்பனைகளிலிருந்து ஆரம்பிச்சு அவாவா தனியா பண்ணிட்டு இருப்பான். இந்த மனோதர்மம்ங்கிற அதுக்கு என்ன ஆறுது, எந்த ராகத்துல பாட தொடங்குறாளோ அந்த ராகத்தை ஐக்கியமா எடுத்தவா. அந்த பாட்டு பாடுற பரியந்தம் அதே ஸ்வரம் தான் வருமே தவிர அதே மூர்ச்சனை அதே கிராமங்கள் அதே ஆரோகண அவரோகங்கள் ஒரு நாளும் மாறாதது. அது எப்படி அது? அது அவளோட ஒன்னா போயிட்டா அப்படின்னு எந்த ராகம் எது பாட தொடங்குறாளோ அந்த மைண்ட் அதோட அப்படியே செட் ஆயிடும். அதே மாதிரியே இவ பாடும் பொழுது அந்த ராகத்தோட அப்படியே பிக்ஸ் ஆகி போகக்கூடியதான ஸ்வரூபம் அந்த சாமியில் இருக்கு. அதனால இந்த மூன்று சாமஸ்வரூபமா பகவான் இருந்துட்டு இருக்கார். மூன்று சாமஸ்வரூபங்கள்லே பிருஹத் சாமா ரொம்ப பெருசுன்னு, பிருஹத்தினாலே பெருசுன்னு அர்த்தம். ரதந்தரம், ரதந்தரம்னு ஒரு சாமாவுக்கு பேர். அதே போல இந்த ரதம்னு சொன்னா தேருன்னு அர்த்தம். மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு தேர். பகவான் நமக்கு இந்த சரீரத்தை ஒரு தேர் மாதிரி கொடுத்திருக்கார். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதம் ஏவதோ புத்திம் துசாரதிம் வித்தி மனப்பிரக்ரஹவான்னரஹா. நமக்கு இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கு பார்த்தாலும் இது தேரம். ரெண்டு காலத்து ரெண்டு சக்கரம் இருக்குது தேருக்கு. இதுக்கு 5 குதிரைகள் போட்டப்பட்டிருக்கு. கண்ணு காது மூக்கு நாக்க தோலும் எனக்கூடியதான 5 குதிரைகள் அதான் நம்மள அழிச்சுன்னு போறது. ஒரு அழகான உருவப்படுதான் அந்த பக்கம் நீங்க பார்க்காமலேயே கால் போறதோ இல்லையா, ஒரு சத்தம் கேட்டல என்னாச்சுன்னு திரும்பி பாக்குறாலோ இல்லையா, அந்த பக்கம் போறாளோ இல்லையா, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே போலயே நல்ல சுவையா இருக்கிற பதார்த்தம் இருக்குன்னு அதை சாப்பிடுறதுக்கு அங்கே போறாளோ இல்லையா. இவைகள்லாம் எப்படி தெரிகிறது? அந்த புலன்கள் உங்களை அழைச்சுன்னு போறது. புலன்கள் குதிரைகள் எழுத்துன்னு போறா போல தேர இந்த சரீரத்தை புலன்கள் எழுத்துன்னு போறது. அப்ப அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு வேணுமே, என்னது? அதுக்கு கடிவாளமாக மனசு இருக்கு. கடிவாளம் மட்டும் இருந்தா போறா சார், கடிவாளத்தை புடிச்சு இழுத்து வேண்டிய சமயத்துல லூசன் பண்ணணும், வேண்டாத சமயத்துல புடிச்சு இழுக்கணும். இது போல பண்றதுக்காக ஒரு சாரதி, அதான் புத்தின்னு பேர். புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரக்ரஹவான் நரஹா அப்படின்னு சொல்லி ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாஹுர்மனேஷிணா அப்படின்னு இந்த சரீரம் மனசு புலன்கள் இவைகளோடு சேர்ந்து இருக்கிற காலத்துல தான் இவனுக்கு போக்தான்னு பேர். இந்த மனுஷனுக்கு போக்தாங்கிற பேரப்ப இவைகளும் கூடியிருக்க, அவைகள் இல்லாத போனால் அவன் சுத்த பிரம்மமாயிடுறான். இப்படி இந்த ஸ்வரூபம் இத ரதம்னு சொல்லி கட்டோபன இடத்துல சொல்லியிருக்க. அது மாதிரி இருக்கிற சாமா ரதந்தர சாமா, அதுவும் வாமதேவிய சாமா, இப்படிங்கிற மூணு சாமாக்கள். மூணு சாமாக்கள் வடிவமாக பகவான் இருக்கிறதுனாலையும் அந்த சாமாக்கள்னால போற்றப்படுவதனாலையும் பகவானுக்கு திரிசாமான்னு பேர். தேவவிரத சமாக்கியாதைஹி, தேவவிரதம் என்று சொல்லப்படுகின்றதான திரிபிஹி சாமபிஹி, மூன்று சாமாக்கள்னால சாமகைஹி ஸ்துதா இதி திரிசாமா, அதனால அவருக்கு திரிசாமான்னு பேர். இன்னொன்னு, நம்ம மந்திரங்கள்லயே ரொம்ப சிறந்ததான மந்திரம் காயத்ரி மந்திரம். நகாயத்ரியா பரவ மந்திரா நமாதரு தெய்வதம் பரம், காயத்ரி மந்திரம் அவ்வளவு வசதி. இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு பார்த்தாலும் இது யார் விரும்பின சொல்றானோ அவனுக்கு பலத்தை கொடுக்குதான். காயந்தம் திராயத இது காயத்ரி, இது சாந்தோக்கியோபனிடத்துல வேதமே சொல்லியிருக்கு. விரும்பின பாடிட்டு இருக்கிறவாழ காப்பாத்துறது, அதனால இதுக்கு காயத்ரின்னு பேரு. இந்த காயத்ரி மந்திரமானது மூன்றாக பிரிஞ்சிருக்கு, திரிசாமா மூணா பிரிஞ்சிருக்கு. மூணு எட்டு 24 அக்ஷரம். அதுக்கு முன்னால ஓம் போர் போ சுகான்னு சேர்த்துக்கிறோம் நம்ம, ஆனா வசுதா தசவிதுங்கிறது ஆரம்பம். எட்டு எட்டு அக்ஷரம் மெனக்கி மூணு பாதங்கள், இது இருக்கிறதுக்கு காயத்ரி மந்திரம்னு பேர். இந்த மூணு சாமாக்களாகவும் மூணு பாதங்களா இருக்க காயத்ரி சாம ஸ்வரூபமாகவும் பகவான் இருந்திருக்க. ஒவ்வொரு பாதமும் காயத்ரி மந்திரத்துல ஒவ்வொரு எழுத்த குறிக்கிறது. முதல் பாதமானது ஆ அப்படிங்கிறதும், ரெண்டாவது பாதமானது ஊ என்றும், மூணாவது பாதம் மா என்றும். அந்த மூணு சேர்த்தன்னா ஓம்னு வரும். யோ வேத அதோஸ்வர புரோக்த வேதாந்தே பிரதிஷ்டித, வேதத்துக்கு முதல்லையும் வேதத்தினுடைய நடை கடைசியிலையும் நடுவிலையும் இருக்கிற வேத ஸ்வரூபமாக இருக்க அந்த ஓம்காரமானது, அப்படிப்பட்டதான அகார உக்கார மகார ரூபமா சேர்ந்து இதுக்கு அதீதமான பிரம்மஸ்வரூபமா இருக்க. ஆகையால் திரிசாமான்னு என்னத்தான், காயத்ரி வடிவமா இருக்க. அந்த காயத்ரியோட அகார உக்கார மகார ரூபமாகவும் அதனுடைய ஸ்வரூபமா சேர்ந்ததான துரியமான ஸ்வரூபமாகவும் பகவான் இருக்க. ஆகையால் பகவானுக்கு திரிசாமா. அதுக்கப்புறம் சாமகா, சாமாக்கள்னால ஸ்தோத்திரம் பண்றப்பட்டவர்னு சொன்னேன். பகவானே என்ன பண்றாரு தெரியுமா, நான் சாமவேதத்தை கத்துண்டாரான், ராமன யஜுர்வேதினு சொல்றது. பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே சாமகா, ஏன்னா சாந்தீபனுடைய வீட்டுல பகவான் வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு சாமகானம் பண்ணிட்டு இருக்காரான். சாந்தீபனியானவர் இவருக்கு பகவானுக்கு தான் மனுஷனாக அவதாரம் பண்ணும் பொழுது தானே குருகிட்ட இருந்துட்டு தான் கத்துக்கணும் அப்படின்னு, எல்லா வேதங்களுக்கும் அதிபதியாக இருந்த போதிலும் சகல வித்யாதிபதியாக வாசஸ்பதியா இருந்த போதிலும் மானிட உருவத்துல இருக்கும் பொழுது குருவனிடத்துல இருந்து கத்துன்னு சொல்லணும். நாமளே படிக்கிறது நியாயம் இல்லை, அது பலத்தை கொடுக்காது, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம படிச்சோம்னா அது நமக்கு என்னைக்காவது பலத்தை கொடுக்கணும். என்ன பலமானது, சித்த சுத்தியை கொடுக்கும். சித்தமானது சுத்தமாயி மனசு சாந்தியை பெற்றதேயானால் குருவனிடத்துல கத்துண்ட பதார்த்தங்கள்லாம் சுலபமா இந்த ஜென்மாவில உபயோகப்படும். இல்லைன்னா மனசுல குழப்பம் இருந்துட்டே இருக்கும், எப்ப பாருங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும், அங்க ஓடணும் இங்க ஓடணும், எத்தனை நடத்தர் ஓட முடியும். உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ஓடவேள், உடம்புல சக்தி குறைஞ்சு போயிட்டு முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இவைகள்லாம் குரு விட்ட இருந்து நம்ம கத்துட்டோம்னா குருமுகமாக ஆச்சாரியா தெய்வ வித்யா சாதிஷ்டா பிராபத்து, அவர் முகமாக நம்ம கத்துட்டு அது வறுமையானால் அது முதல்ல மனசுல இந்த கொந்தளிப்ப குறைக்கும். கொந்தளிப்பு குறைக்குமே ஆனால் அதற்கு பிறகு நம்ம கேட்டதான சாஸ்திரங்கள் நன்றாக மனசுல பதியும், பகவானுடைய பாதங்கள் மனசுல நன்னா பதியும். அப்ப என்ன, சுகமாக ஆனந்தமாக அந்த ஆத்ம தத்துவத்தை அறியலாம். ஆகையால் தான் பகவான் என்ன பண்ணினாரா, நான் மனுஷனா பிறந்திருக்கேன், அதனால நானும் போய் குரு விட்ட வாசிக்கணும் அப்படின்னு சாந்திபரி மகர்ஷிட்ட போய் கேட்கிறார். அவர் சாமவேதங்கள்லாம் சொன்னார். அவர் சொல்ற காலத்துல அவர் ஒரு தரம் சொன்னா இவருக்கு முன்னாலேயே வந்துருது, பிராக்தனா ஜென்மலப்யா, போன ஜென்மாவில வாசித்தது இந்த சம்ஸ்காரத்தோட அப்படியே வந்துருதான். அப்படி ஆனாலும் இவர் என்ன பண்றார், அவர் இடத்துல சர்வதா சர்வக்கலாம் சாமாவையே கானம் பண்ணிட்டே இருந்தாராம். அதனால அவருக்கு சாமகா, சாமவேதத்தினால துதிக்கப்படுபவராகத்தான் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், சாமாவை தானே பாடிட்டு இருக்காராம். என்னன்னா மனுஷாவதாரத்துல பாடணும் அப்படின்னு. சாமகாயதீதி சாமகா, பிறகு சதி அந்தம் கமயதி இது சாமா. பகவான் என்ன பண்ணிருக்கார், லோகத்துல மனுஷியாளுடைய அஜானத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கார். ஏதாவது கேளுங்க தெரியாது, இந்த தெரியாதுங்கிற விவகாரம் மனுஷாளுக்கு நிறைய இருக்கு. எல்லாமே தெரியாதுதான், கொஞ்சம் கொஞ்சம் தான் கத்துட்டு இருக்கோம். இந்த கத்துன்ற விஷயம் எத்தனை வருஷம் கத்துட்டாலும் இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த தெரியாதுங்கிற விவகாரம் இருக்க இதுக்கு மூலமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை சதி கண்டனம் பண்றார், அழிச்சு விடுறார். அதனால அவருக்கு என்ன சாமான்னு பேரு, சதி அந்தம் கமயதி இது சாமா. அந்த அஜ்ஞானத்தை அழிப்பவர், மனிதனுக்கு எது தெரியலையோ அந்த அஜ்ஞானத்தை அழித்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தன் இடத்துல சேர்த்துக்கிறார். அதனால அவருக்கு சாமான்னு பேர். இப்படி திரிசாமா சாமக சாமா, அதையும் பகவத்கீதையில தானே வேதானாம் சாம வேதோஸ்மி அப்படின்னு பகவானுக்கு சாமான்னு பேர் சொல்லும். இந்த மூணு நாமாக்கள் ஒரு செட்டு, திரிசாமா சாமக சாம ரைட் அப்படின்னு மூன்று சாமஸ்வரூபங்கள்னால போற்றப்படுபவராக பகவான் இருக்கார். தானே சாமாவை பாடும்படியா இருக்கார், அதோடு மட்டுமல்ல சாமஸ்வரூபமா இருக்கார். ஆயால் சாமாவன சாமா பாடன கர்த்தா இவர், அதுல இருக்கக்கூடியதான சாமாவாகவும் இருக்கார், பாடப்படும் சாமாவா இருக்கார், அந்த சாமாவனால துதிக்கப்படும் பெருமாளாகவும் பகவான் இருக்கார். ஒருவரே மூணா இருக்கார். இந்த மூணு ஒரு திருப்பட்டின்னு பேர். அதற்கு பிறகு அவருக்கு நிர்வாணம்னு பேர். இந்த நிர்வாணம்னு சொன்னாலே மோட்சம்னு அர்த்தம். வானம்னா இந்த சரீரம், இந்த நிர்கதம் வானம், எந்த யாருக்கு இந்த சரீரமானது போயிடுறதோ அதுக்கு போன நிலைக்கு நிர்வாணம்னு பேர். சரீரம் போயிடுறது இந்த டெத்துன்னு நினைக்கப்படாது. டெத்துல சரீரம் போகல, இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிருக்கு. ஆத்மானா என்ன, லிங்க சரீரம் கிளம்பி போயிருக்கு. நமக்குள்ள இந்த ஸ்தூல பூத உடல் இருக்கு, இதுக்குள்ள ஒரு லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது, ஐந்து புலன்கள். புலன்கள்னா புலனை அறியக்கூடியதான திறமைகள், பார்க்கும் திறமை, கேட்கும் திறமை, முகரும் திறமை, உணரும் திறமை, இவைகள்னா இருக்கு, சுவைக்கும் திறமை. அதே போல வாக்பாணி பாத பாயு பத்தம்னா நடக்கிறது போறது பிடிக்கிறது, இப்படிப்பட்டதான செயல்களை பண்ணக்கூடியதான திறமைகள் இருக்கு. இவைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 11, இந்த 11 புலன்கள்னு பேர். அதுக்கப்புறம் ஐந்து பிராணங்கள், பிராண அபான வியான உதான சமானம், இது எல்லோருக்கும் இருக்கு. மூக்கு வாய் இந்த நடுவுல முக்கிய பிராணம் இருக்கு. கீழே கொண்டுக்கிறதுக்கு போற ஸ்தானத்துல அபான வாயு இருக்கு. நடுவுல சமானம்னு ஒரு வாயு இருக்கு. கழுத்து இருக்கிற இடத்துல கழுத்துக்குள்ள உதானம்னு ஒரு காத்து இருக்கு. வியான சர்வ சரீரகா, வியானகாங்கிறது சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்க, நம்ம உட்கொண்டதான பதார்த்தங்களையும் சேர்த்து சரீரம் முழுக்க அனுப்புறது இந்த வியானங்கிறவர். மரண சந்தர்ப்பத்தில் இனிமேல இவைகள்லாம் வேண்டாம் இந்த சரீரத்துக்கு, ஆகியால் அவைகள்லாம் உள்ள இழுக்கப்படுறது. 11 புலன்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி எல்லாம் ஒன்னா சேர்றது, இதுக்குதான் லிங்க சரீரம்னு பேரு. அந்த லிங்க சரீரம் இந்த பூத சரீரம் பூத உடலை விட்டு வெளியில போறது. அது போயிடுதுன்னா இந்த மனசுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு இல்ல, புத்தி இல்ல, ஆகையால் இந்த சரீரம் ஜடமா போயிடுறது. இது பைனல் ஆனர் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அடுத்து இங்கிருந்து வெளியில போறதுமே ஏதோ ஒரு லோகத்துக்கு போறது, அங்கே சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சரீரம் தேடிட்டு இருக்கு. யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினா ஸ்தானுமன்யேன சங்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். இந்த சரீரம் விட்டதுமே அந்த லிங்க சரீரமான மறுபடியும் இன்னொரு பூத உடலை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அதனால ஜாதஸ்தி த்ருவோ மிருத்யுஹோ, பிறந்தவனுக்கெல்லாம் மரணம்ங்கிறது இருக்கு நிச்சயம், இறந்தவனுக்கெல்லாம் பிறவிங்கிறது நிச்சயம். அப்ப பிறவி இல்லாம பண்ணிக்கணும்னா பகவானுடைய பாதங்களை நாடணும், அவருடைய பாதங்களை அறியணும். அது ஒண்ணுத்தான் வழியே தவிர வெறும் மரணம்ங்கிறது அதுக்கு ஒரு ஒரு சாதனமும் இல்லை. ஆகையால் இந்த சரீரம் போச்சுன்னா என்ன அர்த்தம்னா மரணம்னு அர்த்தம் இல்லை. இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் போயிடும். நம்ம சொக்கா போட்டிருக்கோம், ட்ரெஸ் போட்டிருக்கோம், கொஞ்ச நாள் அது கிழிஞ்சு போயிடுது, இது வேண்டான்னு தூக்கி போட்டேன், இனிமேல் அது எனதுங்கிற எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. பாருங்க பாக்கலாம், இத்தனை நாள் நம்ம அதை ரொம்ப பத்திரமா வச்சுட்டு அதுக்கெல்லாம் துவச்சு நீட்டா வச்சிருந்து ஒரு மார்க்கம் இல்லாம பார்த்து எல்லாம் அயன் பண்ணிட்டு ஜம சக்கரை போட்டுக்கணும்னு பண்ணிட்டு இருக்கேன். எப்ப அதுல வேண்டாம் தள்ளிவிட்டீங்களோ, வீட்டு தொடக்கிற துணி மாதிரி நினைச்சு விட்டீங்களோ, அதுக்கப்புறம் இது எனதுன்னு எடுத்து மேல போட்டுக்கிறீங்களோ. நீங்க உங்க ட்ரெஸ் தானே சார்? ஆமா, அதே போலதான் கிழிஞ்ச சட்டைகளை எப்படி விட்டு விட்டு நவானி கிருண்ணாதினரோ பராணி புதுசானது எடுத்துக்கிறானோ, அதே விதமாகத்தான் இந்த ஆத்மாவும் இந்த பழைய சரீரம் உபயோகம் இல்லாதான் இந்த பூத உடலை விட்டு விட்டு புதுசாக அந்நவதரம் கல்யாண தமம் ரூபம் குருதே வேற இன்னொரு உருவத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் நிர்வாணம்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு, அதான் முக்தின்னு வேறு. அந்த முக்தி ஸ்வரூபமாக பகவான் தான் இருக்க. அந்த சமயத்துல நமக்கு ஒரு விதமான துன்பமும் தெரியாது. ஏன் நமக்கு சுகமோ துக்கமோ எதனால வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. காலம்பரம் எழுந்துக்கிறேன், ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமோ அல்லது ஒரு துன்பமோ எதனால வருது? இந்த சரீரத்தினாலதான் வருது. குளிரா இருக்கு அல்லது ரொம்ப உஷ்ணமா இருக்கு, வேர்த்து கொட்டுறது, தலைவலிக்கிறது, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நம்மள எல்லாம் வருங்க. எல்லாம் எதனால? இந்த ஸ்தூல சரீரத்தினால. இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஏதாவது எல்லா விஷயமும் இன்ஃபர்மேஷன் வர வர அறிவு வர வர நமக்கு ஒரே கவலையா இருக்கு. இப்படிப்பட்டதான் ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் தூங்குறப்ப என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை. எழுதுன அப்பா நிம்மதியா தூங்கினேங்கிறேன். அதனால என்ன, இந்த பூத உடலுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் நமக்கு எல்லா துன்பத்துக்கும் காரணம். எப்பொழுது இந்த பூத உடலானது நம்மளது இல்லேன்னு ஆயிடுதோ, இது மாதிரி துன்பம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் சர்வதுக்க உபசம லட்சணம் பரமானந்த ரூபம் நிர்வாணம். எல்லா துன்பங்களும், துன்பங்களை சாதாரணமா மூணு விதமாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கா சாஸ்திரக்காரர். முதல்ல அத்தியாத்மம், துன்பங்கள் நம்ம சரீரத்திலிருந்து வர்றது, நமக்குள்ள இருந்து, வேற யாரும் வேண்டாம்னு நமக்குள்ள தான். வெறுமனு உட்காந்துன்னா வயதுல ஏதோ பூச்சி போறா போல ஆச்சு, பயம் ஆயிடுச்சு. என்னடா இது, அது பாட்டுக்கு போறது என்னமோ கொலகலாம் சத்தம் பண்ணிட்டு பழைய பண்ணிட்டு பண்ண வருதுன்னு இவனுக்கு பயம் வந்துடுது. இது ஆகுமோ என்னவோ, இப்ப இல்லாத விவகாரம். ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல்னு போயிட்டேன்னா பிறந்த அண்ணில இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்களோ அது அண்ணியோட ஆகும். எந்த ஊர்லயும் அப்படித்தான், எந்த ஊர் எங்கே போனாலும் அதே மாதிரிதான். ஏன்னா அவ்வளவு செலவாகிறது நம்ம வைத்திய பரிஸ்தி அப்படி ஆயிடுச்சு. பழைய நாள்ல டாக்டர்கிட்ட போன அவர் அப்படியே நாடியை பிடிச்சு பார்ப்பார், பிடிச்சு விட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஏதாவது ஒரு பொடியை கொடுத்து இதை கஷாயமா போட்டு சாப்பிடும் பார். அந்த கஷாயமானது ரெண்டு வேளை சாப்பிடும், மூணாவதுல இதை விட வியாதியே தேவலாம் போல இருக்கு வச்சிடும், தானே நின்று போயிடும்னு நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு சுலபமா இருந்த வைத்தியத்தை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ண, இந்த ஸ்கேன் பண்ண, அது பண்ண, இது பண்ண விவகாரம் கடைசியில் ரெண்டாச்சுன்னு. இவனுக்கு வியாதி விட காசு போயிடுதுங்கிற கவலை ஜாஸ்தியாடு. என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இது அத்தியாத்ம துக்கம்னு சரீரத்துல வரக்கூடியதான துன்பங்கள். அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம், கொட்டோ கொட்டோன்னு மழை கொட்டுறது, மழையே இல்லாம ஒரே வெயிலா இருக்கிறது, பேக்காத்து அடிக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் என்ன ஆதி தெய்வீகம்னு பேர். ஆதி பௌத்திகம் பூதங்கள்னால வருது. கடைசியில என்ன, எதனால இந்த துன்பம் வந்ததுன்னு தெரியாத சிலதெல்லாம் வருது. என்ன பண்றது, இதுக்கெல்லாம் ஆதி தெய்வீகம்னு பேர். ஆக்சிடென்ட்னு சொல்றேன்னு பார்த்தாலே காரணம் தெரியாம வருது. இது இப்படி மூணு விதமா சொல்லியிருக்காரு. எல்லா விதமான துன்பங்களையும் அடியோட நீக்கி உங்களுக்கு சரீர தோற்றமே இல்லாதான பரமானந்த நிலையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் நிர்வாணம். அதுக்க சர்வதுக்க உபசம லட்சணம், எல்லா துன்பங்களும் அடியோட அழியக்கூடியதான பரமானந்த ரூபம். எல்லாம் அழிஞ்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு சார், தூங்கிட்டு இருக்கேன் சார்னு அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனந்தத்தை அனுபவிக்கணும். துன்பங்களை நீக்கிவிட்டு இந்த சேருக்கோ டேபிளுக்கோ துன்பம் இல்லை, சவருக்கோ துன்பம் இல்லை, அது போல எங்களையும் போயிட்டு அது என்ன லாபம், ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆனந்தத்தை அனுபவிக்கணும், இட் ஷுட் பி பாசிட்டிவ். அப்படி பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அதான் நிர்வாணம்னு பேர். இந்த நிர்வாணம்ங்கிறது நம்ம ஊர்ல நம்ம பாஷை, ஞாபகம் வச்சுக்கணும். பீஷ்மாச்சாரியர் பகவானுக்கு பேராக இங்க சொல்லியிருக்கார், இங்க சொல்லியிருக்காருன்னு அது வேதத்துல இருந்தா தானே அந்த பேர் சொல்லலாம். யானி நாமி கவுண்டானி விக்யாதானி மகாத்மனா, வேதத்துல இருக்கிற நாம. பௌத்த மதத்துல இந்த நிர்வாணம்னு வச்சுண்டு, இது அவா சொல்றா சார் அப்படிங்கிறான். இந்த நிர்வாணம் அவா சொல்றான்னு அதை நம்ம விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன பண்றது, லோகத்துல என்ன ஆயிடுதுன்னு புதுசா பையனுக்கு பேர் வச்சிருக்கேன். இது புராணத்துல இன்னார் பேர் தானே என்ன ஆச்சு, இவாளுக்கு தெரியலையே தவிர வசுதா எல்லாமும் சாஸ்திரங்கள்ல இருக்க. இந்த நிர்வாணம்ங்கிற பதமானத நம்ம வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான பதம். ஆகையால் நிர்கதம் வானம் எஸ்மார் நிர்வாணம் அப்படிங்கிற பேரு பகவானுடைய திருநாமம். ஆகையால் நிர்வாணம். அதற்கு பிறகு பேஷஜம் பிஷத்தமம் துவாம் பிஷஜாம் சுருணோமி அப்படின்னு வேதம் சொல்றது. பிஷக் சிகிச்சாயாம் டாக்டர் பிரதமோ தைவியோ பிஷக், முதல் முதல் டாக்டர் யார் சார், பகவான். அவர் தான் முதல் டாக்டர். அந்த டாக்டர் கைப்பிடிச்சோன்னா அதுக்கப்புறம் இனிமேல வேற அடுத்த வியாதி வராது. ஏன்டன்னர் மோட்சத்தையே கொடுக்கிறவர். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான ரோகம் இருக்கே, இந்த ரோகத்துக்கு ஔஷதம் அவர். உஷதாகே நமக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களையும் எல்லாவற்றையும் அழித்து அதுக்கு பிறகு க்ஷேமமான ஒரு நிலையை கொடுக்கிறார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு, ஔஷதம் அப்படின்னு. பேஷதம் சம்சார ரோகத்திய ஔஷதம். இந்த சம்சாரம்ங்கிற ரோகம் இருக்க இது தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் இது விவகாரம். எது நமக்கு கெடுதலோ அதை நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க லோகத்துல ஜனங்கள்லாம் எது நிஜமாக மனுஷனுக்கு இந்த லாங் டேர்ம் நல்லதுன்னு வேதங்கள் சொல்லியிருக்கோ, நம்ம ஆச்சாரங்கள் சொல்லியிருக்கோ, அவைகள்லாம் விட்டு விட்டு வேற விதமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டா அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கண்டதை கண்டதை எந்த சமயத்திலேயாவது சாப்பிடுறது இது முதல்ல. ஏன்னா இந்த நாக்கை கட்டினாலே மனுஷனுடைய பாதையில வாழ்க்கையில பாதி ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா, நாக்க சரியா கட்டணும். எப்ப சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் உட்கொள்ளணும். நீங்க பாட்டுக்கு நிறைய இருக்குன்னு அப்படியே உள்ள தள்ளிண்டே இருக்கிறது இல்லை. இது என்ன மிஷன் தான், இது விவகாரம் என்ன, பாதி வயத்துக்கு தான் சாப்பிடணும். வயிறு எவ்வளவு இருக்கோ அதுல பாதி வயிறுக்கு சாப்பிடணும். இன்னொரு கால் பாகமானது ஜல தரப்படும், மீதி ஒன் போறது அப்படியே வச்சுக்கணும். எதுக்குன்னு அது எப்படி அந்த டைம்ல போயிட்டு இருக்கணும். நிறைய மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறிவிடும். சரீரத்துல ஏறிடுத்தன வெயிட்டு அது குறைக்கவே முடியாது. ஏன்னா அன்னமானது மாம்சமாக பரிணமிக்காது, அந்த மாம்சமானது அதுக்கப்புறம் இறக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். எப்படி இன்னும் கொஞ்சம் நாம சாப்பிட முடியுங்கிற நிலையில நிறுத்திக்கணும். ஆனா சாதாரணமா என்ன, அந்த மோரம் சாதம் வரும்பொழுது அம்மா கேட்பா இன்னொருத்தோம் போட்டுமா கொஞ்சம் போட்டுமான்னு, வேண்டாம் போட்டுப்பா அப்படி. அது வேற அபிமானம் ஜாஸ்தின்னு நம்மளும் உள்ள போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வேற இன்னொரு ஐட்டம் தான் உள்ள போட வேண்டியது. கடைசியில என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட ஜாஸ்தியா விட்டுருக்கு. இது ஒரு வழக்கம். அதே மாதிரியே மத்தியானம் ஒரு தரம் சாயங்காலம் ராத்திரிக்கு ஒரு தரம் அவ்வளவுதான் சாப்பிடணும். இப்ப டாக்டர் எல்லாம் ரெண்டு ரெண்டு மணி தான் இருக்க அவ்வளவு சாப்பிட்டே இருக்கிறான். என்ன பண்றது, பிரம்மச்சாரி எப்பாவது சாப்பிடலான்னு சொல்லியிருக்கு. வேதாத்தியனம் பண்ற பொழுது அவனுக்கு நியமம் இல்லை, எத்தனை தரமானதும் சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் அப்புறம் சாப்பிட்டே இருக்கலாம். ஏன்னா அவன் வேதத்தை உறக்க சொல்லிட்டு இருக்கான். அந்த வேதத்தை உறக்க சொல்லிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே ஜீரணம் ஆயிடும். கல்யாணமாயி கிரகத்தன் ஆயிடுதுன்னா மத்தியானம் ஒரு வேளை ராத்திரி ஒரு வேளை அவ்வளவுதான் சாப்பிடணும். சன்னியாசியா இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு வேளை தான். ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், அப்படி பழக்கப்படுத்தணும் இந்த சரீரத்தை, அப்பதான் அது சரியாக வரும். அதே மாதிரி நின்று சாப்பிடப்படாது, கொஞ்சம் யோஜனை படிப்பாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அது ஒரு ஃபேஷனா வச்சுட்டோம். வெளியூருக்கு போனவள்னா அங்கெல்லாம் கல்யாணம்னு போனவள்னா ரிசப்ஷன் தான், கையில தட்ட எடுத்துட்டு எல்லாரையும் பவதி பிட்சாந்தேயே கேட்கலாம். அப்படித்தானே சாப்பிட்டுருக்கோம். அப்ப என்ன ஆயிடுது, நின்று சாப்பிடாது. அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. எந்த அன்னத்தை உட்கொள்கிறீர்களோ அது பிரம்மம், அது உங்களை காப்பாத்துறது. அது அன்னம்னு ஏன் பெயர் வச்சிருக்கேன், அத்தியதே அத்தித பூதானி, நீங்க அதை உட்கொள்றதுனால அதுக்கு அன்னம்னு பேரு. நீங்க தப்பிதமா உட்கொண்டேன்னா உங்களை சாப்பிடுறது. அது வரக்கூடியதான வியாதிகள்லாம் எதனால வந்திருக்க, நம்ம உட்கொண்டதான பதார்த்தங்கள்னால தான் வருது. ஸோ அந்த தேசம் அந்த காலம் அந்த ஆச்சாரத்தோட சாப்பிடணும், ஒரு பக்தியோட சாப்பிடணும். ஓடி போய் சாப்பிடப்படாது, மகாவேகமா சாப்பிடப்படாது, நிதானமா தான் சாப்பிடணும், மனசாந்தியா சாப்பிடணும். அதை தயார் பண்ணும்பொழுது சாந்தியோட தயார் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அந்த அன்னத்தை சாப்பிட்டேன்னா நிஜமான உங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். இப்படி பல விவகாரங்கள், ஆகாரம் விவகாரங்கள், ஆச்சாரங்கள் ஓடுறது, இத்தனை விவகாரங்களும் நம்ம மாத்திண்டு அதுதான் சொகுசு, அதுதான் இப்ப சிவிலைசேஷன் வேற நினைச்சுட்டோம். அப்படி இல்லாம வேற விதமா இருந்தால் ஏதோ இவன் புராணம் பஞ்சாங்கம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஊர்ல கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். வேதமானது எல்லாத்தையும் சொல்றது, சொல்றது மட்டுமல்ல இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு வேற சொல்றது. புருஷாலோ ஸ்திரீகளோ காதுக்கு கடுக்கன் போட்டுப்பார். அந்த காதல ஒரு காதணி போட்டுக்கிறாள, அது என்ன பண்றது? அந்த இடத்துல காதணியில வெயிட்ட கொடுத்தா ஞாபக சக்தி ஜாஸ்தியாகுது. வேதம் சொல்றது இந்த அது ஒரு சம்ஸ்காரமாக வச்சிருக்க. ஆண்களுக்கோ சின்ன குழந்தைக்கோ பெண் குழந்தைகளுக்கோ அந்த காதை குத்துறது, காதை குத்துறது சாதாரணமும் நம்ம நினைச்சிருக்க கர்ணவேதம்னு பேர். சாஸ்திரம் என்ன சொல்றது? கர்ணவேதம். அந்த ஒரு வருஷம் ஆனதுமே அந்த ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ல அதை குத்தணும் அப்படிங்கிறது. அது எதுக்கு சார் குத்துறது? குழந்தை அழுதற்கா? எதுக்காக கொடுத்துறது? இல்லப்பா, அதை குத்தி அதுல கொஞ்சம் வெயிட் அங்கே தொங்கி இருக்குமே ஆனால் இவருடைய ஞாபக சக்தி வரும். அப்படின்னு வேதமே மந்திரங்கள்லாம் சொல்லும். அதே போல சிகை வச்சுக்கணும். சிகை வச்சுட்டோமே ஆனால் இந்த தலையானது கொஞ்சம் இப்படி மேல வருமே ஆனால் அதனால இவனுக்கு ஆயுஷ் விருத்தி. எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆணோ பண்ணோம், இப்ப வெஸ்டர்னை பார்த்துட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி கிராப் வச்சுக்காரங்க. என்ன அது சுலபமா இருக்கு சார், இந்த பின்னிக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. முதல்ல ஆம்பளைகள் விட்டா இப்ப ஸ்திரீகளும் விட்டு இருக்க. இதுக்கு காரணம் என்ன? நமக்கு தெரிஞ்சுக்கல. நம்ம தேசத்துல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆச்சாரங்கள் எப்படி நட உடை பாவனை எல்லாமே நம்ம வந்து மற்ற தேசங்கள் மாதிரி அழகுக்காக நம்ம சொல்லல, வேற எதுக்காக சொல்ல, உன் ஜீவனத்துல உனக்கு எப்படி உபயோகப்படுமோ அதுக்கு தகுந்தா போல சொல்லியிருக்கோம். எங்க மாசத்துல இங்க வைதிகமான சம்பிரதாயத்துல இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அப்படி இருந்தா தான் நீ சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஆகையால் அதை விட்டுவிட்டு நம்ம வேற விதமாக இன்னொரு பக்கம் போயிட்டோம் பார்த்தேடா, இது என்ன? இதுதான் சம்சார ரோகம். என்ன பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அத பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கு, பிரியமாக இருக்கு, அது ஸ்ரேயஸ் இல்ல, அது பிரேயஸ். அதனால என்ன ஆயிடுது நமக்கு? இந்த தெரியாததான அதை கியூர் பண்ண முடியாதான வியாதியா வந்தது. இதை சரி பண்றதுக்கு அவரத்தான் முடியும். ஆகையால் சம்சார ரோகத்திய ஔஷதம் பேஷஜம், அதுக்கு மருந்தாக இருக்கார். அதோட மட்டுமல்ல பீஷக்கு மருந்தெல்லாம் நிறைய இருக்கு சார். எந்த மருந்து யாரு எப்ப கொடுக்கணும்னு தெரியல, எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல. இந்த மருந்து இருந்த என்ன பிரயோஜனம்? மருந்துன்னா என்ன? இந்த மருந்து எவ்வளவு அளவுக்கு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அது தெரியல. ஒரே மருந்து தான், அனுபானத்தோட சாப்பிட்டோமே ஆனால் அது மாறும். அதோட எதோட சேர்ந்து சாப்பிடுறோம், ஆயுர்வேத பொடி ஒண்ணு இருக்கு, ஒருத்தரை வந்து நீ பால்ல கலந்து சாப்பிடுங்க, ஒருத்தர் அதை வாயில போட்டுனா கஞ்சியை சாப்பிடுங்க, ஒருத்தர் என்ன பண்ணார், இன்னொருத்தருக்கு இதை வெறுமன தீர்த்தத்துல சாப்பிடுங்கிறார். என்ன சார் நான் பாபம் பண்ணேன், அவரை மட்டும் பால் சாப்பிட சொல்றேன், என்னை வெறும் வாயில போட்டுக்கோங்கிறேன். நியாயமான இல்லப்பா, அதுக்கு எதோட சேர்ந்து போட்டாலும் அதுக்கு தகுந்தா போல. டெம்பரேச்சர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது? தயிரை கொடுத்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் டெம்பரேச்சர். அப்ப என்ன பண்ணிருக்கார், அந்த தயிரோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கொடுத்தேன் ஏனால் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும், உடம்புல பலம் வருங்கிறார். இது யார் சொல்றது? இது அனுபானங்களோட சேர்ந்து இதை சேர்த்துக்கணும், இதை சேர்த்துக்கப்படாது. ஆயுர்வேதத்துல கடுகு சேர்த்துக்காதே, எண்ணெய் சேர்க்கப்படாது, கடுகு சேர்த்துக்கப்படாது அப்படின்பா. ஏன் அந்த இந்த சேர்த்துக்காம அது இருந்தாலும் சீக்கிரமா வேலை செய்யும், அது சேர்த்துட்டேன்னா வேற எஃபெக்ட் கொடுக்கும். இத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அதே போல எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எது எந்த வியாதிக்கு மருந்து அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கிறவர் பிஷக்கு. அது போல முதல்ல டாக்டரா இருந்தவர் பரமாத்மா. சம்சார ரோக நிர்மோட்ச காரிணியும் பராம் வித்யாம் உபதிதேத, சம்சார ரோகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த ஒரு அறிவுண்டோ அந்த அறிவை நமக்கு கொடுத்தார். அதனால அவருக்கு பராவித்தியை சொன்னதுனால அவருக்கு விளக்குன்னு பேர். பிரதமோ தெய்வியோ விளக்குன்னு சொன்ன இடத்துலயும் இதுதான் அர்த்தம். அம்பாள சொல்லும் பொழுது ரோக பர்வத தம்போளிகி, மலை போன்றதான ரோகங்கள் இருந்த போதிலும் அத ஒரு கோடாலி எடுத்து உடச்சு தள்ளிவிடுவாளாம். இந்த ரோகமும் நமக்கு தெரியாது. மனசுக்கு சில ரோகங்கள், பிராணனுக்கு சில ரோகங்கள், பூத உடலுக்கு சில ரோகங்கள். பூத உடலுக்கு வர ரோகங்களை தான் நீங்க இத்தனை நாளா ஏதோ சொல்லிட்டு இருக்க டாக்டர். மனசுல இருக்கிற ரோகங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. அது சைக்காட்ரிஸ்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இருக்கிறவாள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டே இருக்கா. ஏன் சுவாமியார் ரொம்ப நாள் தூங்கினே இருந்தா அவனுக்கு ரெஸ்ட் வரும், தானா போயிடும் இப்படிங்கிற அபிப்பிராயத்துல இங்க இருந்துட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் பகவான் தான். அப்படிப்பட்டதான வியாதிகள்லாம் போறதுக்கு அந்த பகவானுடைய ஸ்வரூபம் வேணும். அப்படி ஒண்ணும் மனசு. அப்புறம் பிராணன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிராணனுக்கு சில தோஷங்கள் உண்டு. என்னது? அத்தியாசநாத தீபநாது, அதிகமாக சாப்பிட்டே இருப்பான். சில பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பான். சில பேருக்கு உள்ள எதுவுமே உள்ளே போகாது. அப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் உண்டு. மனுஷன் பிறக்கிறப்போ அழுதுண்டே பிறக்கிறான், ஏண்டா பசி. கடைசியில பிராணன் போறப்போ ஏதோ ஒண்ணு தீர்த்தம் வேணும்னு கேட்கறான், இது கொடுன்னு கேட்கறான், பிராணம் விடும். இப்ப முதல்ல இந்த பிராணம் வரதோ போறதோ இது எதுல வச்சுட்டு, ஏன்னா பிராண தர்மம் பசி. அது ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு. பசி தாகமெல்லாம் பிராணனுடைய தர்மங்கள். நீங்க பாருங்க, தீர்த்தத்தை கொண்டான்னு சொன்னார், கொண்டு வரதுக்குள்ள பிராணம் விட்டார். எனக்கு அது வேணும்னு கேட்டார், கொடுக்கறதுக்குள்ள பிராணம் விட்டார். இப்படித்தானே காதல கேட்டிருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? பிராணனுடைய தர்மமானது பசி தாகம். பசிக்கலேன்னு சொல்லுங்களேன், ஓடணும் டாக்டர்கிட்ட. அதே போல ரொம்ப பசிச்சது, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா ஓடணும். அதிகமாக பசிச்சதுன்னா அதுக்கு பஸ்மக வியாதின்னு பேர். ஒண்ணுமே பசியே எடுக்கல, எவ்வளவு சாப்பிட்டா போலயே இல்லைன்னு லிவர்ல ஏதோ ப்ராப்ளம், இப்படி டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு மூலமா இருக்கக்கூடியதான அந்த பகவான அறியாத்தினால வந்தது. அதை போக்கிக் கொள்வதற்காக நம்ம அவரை அறியணும். அவரை அறியிற அறிவுக்கு பராவித்யான்னு பேர். துவே வித்யே வேதி தவ்யே இதிஹஸ்மயத் பிரம்ம விதோ வதந்தி. ரெண்டு வித்யைகளை அறியணும். அது என்ன? தத்ரா பரா அபராவித்யா ருக்வேதோ யஜுர்வேதம் சாமவேதோ அதர்வாங்கிறதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிடம். இது எல்லாமே அபராவித்யாய. அதுக்கு மேல இருக்கிற வித்யா அத பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. அந்த பராவித்யினால்தான் அந்த அக்ஷர ஸ்வரூபம் நமக்கு தெரிகிறது. அந்த அக்ஷர ஸ்வரூபத்தை யார் சார் சொன்னார்? இதம் விவஸ்வதே புரோக்தம் அஹம் அர்ஜுனா. ஒரு காலத்துல விவஸ்வானுக்கு சொன்ன, விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிஷ்வாக மேப்ரவீது ஏவம் பரம்பரா பிராத்தம். இப்படி நான் பழைய வேத காலத்துல சொன்னேன், எல்லாம் மறந்து போயாச்சு. நமக்கெல்லாம் இந்த லௌகிகமான விஷயத்துல ஆசைப்பட்டு எல்லாத்தையும் மறந்துவிட்டான். ஆகையால் மறுபடியும் நான் இன்னொரு தரம் உனக்கு சொன்னேங்கிறார் பகவான். பகவத்கீதையில அந்த வேதத்துல சொன்ன தர்மங்களை மறுபடியும் எடுத்து சொல்ற. இப்படி பராவித்யய ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரமித உத்தமம் யஜ்ஞாத்வா மோட்சசே அசுபாது. எதை அறிந்து கொண்டு இந்த சம்சார துன்பத்திலிருந்து மீட்டுக் கொள்வாயோ அப்படிப்பட்டதான தத்துவத்தை சொல்றேன்னு மறுபடியும் உபதேசம் பண்ணார். ஆகையால் அவருக்கு பராவித்யை உபதேசம் பண்ணினதுனாலதான் அவருக்கு பிஷக்குன்னு பேரு. அதான் பராம் வித்யாம் உபதி தேதா, பராவித்யை எடுத்து கூறினார். கீதாசு எங்க சார் சொன்னார்? பகவத்கீதையில சொன்னார். அதுக்கு முன்னாலேயே வேதத்துல சொல்லியிருக்கார், மறுபடியும் பகவத்கீதையில சொன்னார். ஆகையால் அவருக்கு பிஷக்கு. பிஷக்தமும் துவாம் பிஷஜாம் ஸ்ருணோமி இதி ஸ்ருதே அப்படின்னு பகவானுக்கு நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு. அதற்கு பிறகு சன்யா மோட்சார்த்தம் சதுர்த்தமாசிரமம் கிருதவான் இது சந்யாசகிருத். இவருக்கே வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாகம்னு சொன்னோம். வேதாந்தங்கள்லாம் அவர் தான் சம்பிரதாயத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதே விதமாக இந்த சந்யாசத்தை கொடுத்தார், சந்யாசத்தை பண்ணினார். இங்க சார் பகவான் எங்க சன்னியாசம் வாங்கிட்டார்? நீங்க என்ன சரியா தெரியலையே. ராமாவதாரத்திலையும் கல்யாணம் ஆச்சு, கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லவே வேண்டாம், நித்திய கல்யாணம் பச்சை தோரணும். நம்ம பார்க்கக்கூடியதான ஏழு மலையானுக்கு ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு கல்யாணம், ரெண்டு கல்யாணம் மெனக்கி பூதேவி ஸ்ரீதேவி மெனக்கி ஒரு 100-150 பேர் அவரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. இப்ப நீங்க அவரை சன்னியாசின்னு சொல்ற இடையினர் எங்க எந்த அவதாரத்தில் சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே இப்படின்னு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகங்கள்லாம் போக்குறதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிட்டார், பதரிகாசிரமத்தில் நரநாராயண ரூபமாக தபஸ் பண்ணிட்டு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டாராம். நல்ல விவகாரம்னா பகவான் பகவான் சன்னியாசியாக இருந்தது பதரிகாசிரமத்தில். அதனால மோட்சார்த்தம் சதுர்த்தாசிரமம் கிருதவான் இதே, மோட்சத்துக்காக நரநாராயண ரூபமாக பகவான் சன்னியாசாசிரமத்தை இவ வாங்கி கொண்டார். ஏன் இதையும் சொல்லணும், வேதத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டாமா, வேதத்தில் வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா யதயசுத்த தத்வா அப்படின்னு சந்நியாச யோகா அப்படின்னு அப்படி தானும் சன்னியாசத்தை வாங்கிட்டு அப்படி காமிச்சாராம். இவர் தபஸ் பண்ணக்கூடியதான நிலைய பார்த்தாராம் இந்திரன், அடேப்பா இவரோ தபஸ் பண்ணினா இனிமேல் நம்ம பதவிக்கே வேஸ்ட்டு. ஏன்னா 100 அஸ்வமேத யாகங்கள் யார் பண்றாளோ அதுக்கு தகுந்ததான புண்ணியம் யாருக்கு வருதோ அடுத்ததாக அவன் இந்திரன் ஆயிடும். அப்படி ஒரு இந்திர பதவிக்கு அப்படி ஒரு விவகாரம், அடுத்த கேண்டிடேட் ரெடி ஆயிடுச்சுன்னா இவர் போக வேண்டிதான். அதனால இந்திர பதவியில இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, அது கிட்ட யாராவது வர விடாம தடுக்கிறது எப்படி இருக்கு பத்தில. இது விவகாரம் என்னன்னா இவ்வளவு தபஸ் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு வேளை இவர் இந்திர பதவிக்கு வந்துருவாரோ அப்படின்னு சந்தேகம் வந்து என்ன பண்ணினாரா ரம்பைய அனுப்பிச்சார், அவருடைய தபஸை கலைக்கணும் அப்படின்னு. இந்த ரம்பா மாதா வந்து அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு டான்ஸ் ஆடி அடி பார்த்தா எவ்வளவு நேரம் சார் அப்படின்னு, மனுஷியா இருந்தானே நான் 5-6 மணி நேரம் ஆடுதே சோர்ந்து போய் கீழே விழுந்தாச்சு என்ன விவகாரம். ஆனா சும்மா இருக்க முடியாது, இந்திரனுடைய கட்டளை நம்மளாலையும் ஆட முடியல, எவ்வளவு ஆடினாலும் இவர் திறக்கல, சாதாரண முனிவராக இருந்தா பரவாயில்ல இவர் பண்ண முடியல கீழ் விழுந்துட்டான். பகவான் பார்த்தார், ஆஹா நம்மள இந்த நிலையிலிருந்து இறக்கணும்னு ஒரு பிரதிபந்தகம் இருந்தாலும் அந்த அம்மாவும் தான் சுட்டி பண்ணிதான பிரஜை தானே, ஐயா அவ கஷ்டப்பட்டா அனாவசியமாக இவருக்கும் மனசுல கவலை வந்தது. என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு விட்டார். அதுக்கப்புறம் எழுந்து நின்னாலாம், எழுந்து நின்னதுமே டான்ஸ் ஆடுதுன்ட்டு தொடையில ஒரு தட்டு தட்டினாராம், தட்டினதுமே என்ன சின்ன அந்த அம்மா விட அதிகமாக இருக்கக்கூடிய அழகா இருக்கக்கூடியதான இன்னொரு பெண்ணு வந்தா, ரம்பையை விட உலகத்திலேயே ரம்பதான் ரொம்ப அழகுன்னு சொல்றது, அதை விட அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு அம்மா வந்தாளாம். தினை விவகாரம்னர் இவளையும் அழிச்சுன்னு போய் இந்திரனுக்கு பிரசன்ட் பண்ணுட்டார். அவர் யாருன்னா ஊர்வசின்னா, ஊருன்னா தொடர், தன்னுடைய தொடையிலிருந்து வந்து அது உலகத்தை வசமாக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் கொண்டு போய் கொடுதுன்னு. அதனால ரொம்ப அவளையும் அழைச்சிருப்போம் இந்திரன்ட்ட சொல்லி இவரை தெரிக்க முடியாதுன்னு நரம், அப்படின்னா மற்றவர்களை செட்டா அனுப்புறேன்னு நரம், என்ன இவரை தபஸ் பண்ண விடாதுன்னு. அவள்லாம் வந்த மறுபடியும் இன்னொரு பொண்ணு தயார் பண்ணி கொடுத்தாளாம். இவ யாருன்னு திலோத்தமான்னு பேர், சீலம்னு எள்ளு, முன்னால இருக்க நீங்க எத்தனை பேரை அனுப்பினீங்களோ அவளை விட எள்ளளவுக்கு அதிகமா இருக்கான், அதான் தீல உத்தமா தீலோத்தமானது. இந்திரன் புத்தி வந்துருது, இனிமேல யாரும் அனுப்புறதில்ல விவகாரம் என்ன. அது போல ஆயிரக்கணக்கான பெண்மணி எனக்குள்ளேயே இருக்கா, நான் தயார் பண்ணக்கூடியவன்னா ஆகையால் என்னுடைய தபஸை கலைக்க முடியாதுன்னு காமிச்சாரன். கடைசியில நான் உன்னுடைய இதுக்காக தயார் பண்ண தபஸ் பண்ணல, தபஸானது உலகத்துல எல்லாத்த விட சிரேஷ்டமான சாதனம், இந்த உலகத்துல நீங்க பண்ணக்கூடியதான மிகுந்த மிக உயர்ந்ததான சாதனம், எல்லாவற்றையும் அடைய மோட்சத்தையும் அடையறதுக்காக கண்ணை மூடி ஜபம் பண்றது அந்த தபஸ் இருக்கு பார்த்தேல, அதை விட வாழ்க்கையில ரொம்ப வசதியான பிரார்த்தம் இல்லை, அதை காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் நாராயணனாக வேட்டம் போட்டு நரநாராயணனா இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு சொல்றது. ஆகையால் முதல் முதல்ல சன்னியாசத்தை வாங்கிட்டு அதை காமிச்சது யாரு, சாட்சாத் மகாவிஷ்ணு. அதனால பகவானுக்கு சந்நியாசகிருத் அப்படின்னு, அதனால மோட்சார்த்தம் சதுர்த்தம் ஆசிரமம் கிருதவான் இது சந்நியாசகிருத். அதே போலயே சந்நியாசம் கிருந்த தீதி, சந்நியாசத்தை கொடுத்து வாங்கிண்டு என்ன இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அஞ்ஞானத்தையும் அழிக்கிறார். அதனாலயும் சந்நியாச கிருது அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். இப்படி மோட்சார்த்தம் சதுர்தாசிரமம் கிருதவான் இது சந்நியாச கிருது. பிறகு சந்நியாச கிருத் சமஹா, பகவானுக்கு பேர் பாருங்க சமஹா. சமஹான புலனே அடக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். சந்யாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம். சந்யாசாசனம் என்ன சார், அதுல என்ன ரொம்ப முக்கியமானது? புலனை அடக்கிறதா ரொம்ப முக்கியமான. புலனை அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, நாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது உங்களை அடக்கின்றிருக்கு. எத்தனை பேருக்கு சினிமா வந்தா பார்க்காம இருக்க முடியாது சார், இங்க ஓடுற கிரிக்கெட் காமெண்ட்ரி வந்துன்னா எத்தனை குழந்தைகள் என்ன வயசானவாள் அந்த பக்கம் ஓடுற, ஏன் அதை பார்க்காம இருக்க முடியாதா? முடியாது. ஏன் அப்படி வழக்கமாயிட்டோம், அதுக்கு தாசனம் ஆயிட்டோம் நம்ம. அதே விதமாக யாராவது வந்தா ஊர்வம்பு பேசணும்னா மணிக்கணக்கா அதுல என்னதான், பழைய பேச்சின பேச்சு தானே பேசிட்டு இருக்க, புதுசா பேசுறா மணிக்கணக்கா. நேரா வந்தாலும் சரி டெலிபோன்லயும் சரி, இப்ப என்னடா சின்ன அது எப்பவும் கரண்ட் போனாலும் நிக்கப்படாதுங்கிறதுக்காக செல்போன். அது ஏன் தான் இப்படி வந்ததோ, இவனை செல்லுல தான் தள்ளித்து, அதனாலதான் செல்போன் பேர். சர்வதா சர்வகாலமா அதுக்குள்ளேயே மாட்டின் இருக்கா, மணிக்கணக்காக பேசிட்டு. இதெல்லாம் புலனுக்குன்னா நம்ம வசம் ஆயிட்டோம், நாம அதை ஜெயிக்கணும். ஒரு வாரத்துல ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசாமல் இருக்கிறது, ஒரே நாள் முழுக்க வச்சுக்காதுங்க கட்டப்படுவேன். ஒரு மணி நேரம் எதையும் பேசுறது இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருப்போம் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும். அப்படி கொஞ்சம் ஏன்னா அத இந்த சரீரத்துக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கும். அதே போலயே நம்ம எவ்வளவு பேசணும் பேசிட்டு இருக்கோமோ அதுல ஒரு பாதி தான் பேசுறதுன்னு வச்சுப்போம், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த புல நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இது வயசான பிறகு தானே அடங்குறது சார் நினைக்கிறார் ரொம்ப பேர், அடங்காது. ஏன்னா ரசவர்ஜம் ரசோபிய பரம் திருட்வாணி வர்த்ததே பகவானே சொல்லியிருக்காரு. பேச முடியாத போனாலும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள இருக்கு, பேசத்தான் முடியல ஆனா பேசணும்னு இடம், அதனால சவிங்க பண்ணிட்டே இருப்பான். அவ்வளவு சுலபமாக நீங்க பார்க்க முடியும் எதையும். அதனால என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேல உங்க மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தவிர வேற வழி இல்லை. அதனால இந்த சமஹா இதுதான் ஞானத்துக்கு ரொம்ப அந்தரங்க சாதனம். இப்பிறவையில தாங்கள் பகவானை அடையணுமே ஆனால் நீங்க பண்ண வேண்டியது தபஸ் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும், புலனை அடக்கணும். அதுக்காகத்தான் அவருக்கு சமஹான்னு பேர். சந்யாசினாம் பிராதான்யேன ஞான சாதனம் சமமாச்சஷ்டே இதி சமஹ யதீனாம் பிரதமோ தர்மோ நியமோ வனவாசினாம் தானமேவ கிரஹஸ்தானாம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரிணாம். ஸ்மிருதி சொல்றது பாருங்க, யதீனாம் பிரதமோ தர்ம, சன்னியாசிகளா இருக்கிறவளுக்கு முக்கியமான தர்மம் என்ன? சமஹா, புல நடக்கணும், அதான் அவளுடைய முக்கியமான தர்மம். அதே போல நியமோ வனவாசி நாம், வனப்பிரசாசிரமத்தில் இருக்கிறாளுக்கு நியமம் டிசிப்ளின். காலம்பரம் எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்து ஆகணும், அந்த சூரியோதயத்துக்குள்ள சந்நியாச சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும். அதே போல அதுக்கு மேல மற்ற கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த கரெக்டா அந்த நியமம் வந்துட்டே இருக்கணும். அது நியத்தின்னு சொல்றது, 36 தத்துவங்கள்ல நியத்தின்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த டிசிப்ளின் மனுஷனுக்கு வரணும். இஷ்டமான சமயத்துல ஸ்நானம் பண்றது, இஷ்டமான சமயத்துல போறது, அந்த நியமம் இருக்கணும். அது வானப்பிரஸ்தாசிரமத்துல. அதுக்கு பிறகு தானமே கிரகஸ்தானம், கிரகஸ்தாளா இருக்கிறவளுக்கு என்ன தர்மம்? தானம். நம்மளால முடிஞ்சது ஏதோ தானம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தானத்தினால்தான் மனுஷனுக்கு நான் எனக்கூடியதான எண்ணமானது குறையும். இவனை பகவான் இடத்துல சேர்த்து வைக்கக்கூடியது தானம். உங்களால என்ன முடியுமோ அதை தானம் பண்ணிட்டே இருக்கணும். தானமே கிரகஸ்தானம் சுஸ்ரூஷா பிரம்மச்சாரிணாம். அதே போல பிரம்மச்சாரிகளுக்கு என்ன தர்மம்? சுஸ்ரூஷா, குரு சுஸ்ரூஷா. இது பண்ணிட்டே இருந்தா போறோம் அப்படின்னு. அதனால சமஹா தத்கரோதி ததா சட்டே இது நிச்சி பசாத்திய ரூபே கிருதே ரூபம் சமஹா. வியாக்கரண வியுற்பத்தியோட பகவான் சொல்றார், இது இருக்கு இப்படிப்பட்டதான் நிலையில இருந்தா அவனுக்கு சமஹா. சர்வபூதானாம் சமயிதா இதுவா சமஹா. பகவான் எல்லா பிராணிகளையும் பிரளய காலத்துல நிறுத்திவிடுறாராம். போரும் இது வரைக்கும் மறுபடியும் அடுத்த ஜென்மா வரும்பொழுது பண்றோம் சுருஷ்டியில அப்படின்னு எல்லாரையும் தன்னிடத்துல எடுத்துட்டு எல்லோருக்கும் சாந்தியை கொடுத்துட்டு இருக்க. மனசுல பாருங்க, காலம் எழுந்து ஓடிட்டே இருக்கான், என்னமோ டென்ஷன், என்னமோ ஸ்ட்ரெஸ், எப்ப பாருங்க இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கான். அவனால் சும்மா இருக்க முடியாது, எல்லாத்தையும் அப்பாட எல்லா காரியமும் முடிச்சுட்டேன், இந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொன்னிடா, யோஜனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதோ இருக்கு, பண்ண வேண்டியது ஏதோ இருந்துட்டே இருக்கு. விவகாரம் முழுக்க ஒண்ணு இல்லைன்னா வீடை தொடக்கிறது, வேலை இருக்கோ இல்ல, வேலை இல்லாதானே ஏதாவது இருக்க பாருங்க. ஆனா ஒரு வேலையும் இல்லாம இப்படி மனுஷன் சில கல்பங்களாக யுகங்களாக தயார், தப்பு ரொம்ப சிரமப்படுறான். இவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு 10,000 வருஷம் கலியுகம் முடிஞ்சது சார், மறுபடியும் ஹிருதயுகம் போறது, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கிறார். அதனால பகவானுக்கு என்ன பேரு? சமஹா சந்யாசகர சமஹா. அடுத்த நாம சாந்தா அப்படிங்கிற ஒரு சுரூபம் இத மேல இருக்கக்கூடியதான். சாந்தா நிஷ்டா சாந்தி பாராயணம், சாந்த சாந்தி நிஷ்டா பாராயணம் அப்படிங்கிற நாமாக்கள் எல்லாம் ஒரு செட்டு. இத நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு மத்தியானம் அத்வைத சித்தி கிளாஸ் உண்டு.